الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين عن قتادة الأنصاري رضي الله تعالى عنه أنه قال أن رسول الله صلى الله عليه وسلم سئل عن صوم يوم عرفة فقال يكفر السنة الماضية والباقية رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகர்வதோடு அடுத்தன்மையாக இந்த உலகத்திற்கோர் ரஹ்மத்தாகவும் இறுதி தூதனாகவும் கடைசி நபியாகவும் வந்துவித்த எம் உயிரை விடவும் நாம் மேலாக மதிக்கக்கூடிய கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் யார் யாரெல்லாம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை மௌத்து வரைக்கும் பின்பற்றி நடப்பேன் என்று உறுதி கொண்டிருக்கின்றார்களோ அப்படியாப்பட்ட முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நீர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி எவைகளை எல்லாம் இந்த உலகத்திலே தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு எச்சரித்திருக்கின்றார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக இந்த உலகத்திலே பாதுகாத்து வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்ல பல காரியங்கள், நல்ல பல அமல்கள் செய்து இந்த உலகத்திலே உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து வஃபாத்தாக கூடிய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய ரூஹ்களையும் அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே படைத்தானோ
எந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இந்த பிரமாண்டமான சூரியனை படைத்தானோ, எந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே சந்திரனை உதிக்க செய்தானோ, சந்திரனை உருவாக்கினானோ, அப்படியாப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு மாதங்கள் என்றும் வருடங்கள் என்றும் பிரித்து தந்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய அன்றாட தேவைகளை அவர்கள் சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் காலங்கள் நேரங்களின் பக்கம் தேவைப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் அந்த காலங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, எந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, எந்த வருடத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் அறிவித்து தருவதற்காக வேண்டி அல்லாஹ் வருடங்களை அந்த வருடத்திலும் 12 மாதங்கள் என்று குறிப்பிடுகின்றான். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்திலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவன் சொல்லுகின்றான் ஒரு வருடம் என்பது அது 12 மாதங்களை கொண்டது. ஒரு வருடம் என்று வருகின்ற பொழுது அது எங்களுடைய அரபு கணக்கு படிக்கு அது 12 மாதங்களை உள்ளடக்கி இருப்பதுதான் ஒரு வருடம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, 12 மாதங்கள் என்று வருகின்ற பொழுது அந்த 12 மாதங்களும் ஒரே தகுதியில் ஒரே அந்தத்தில் இருக்கக்கூடியதாக இல்லை, மாறாக அந்த 12 மாதங்களிலும் சில மாதங்களை அல்லாஹ் சிறந்த மாதங்களாக, அமல் செய்வதற்கு உகந்த மாதங்களாக, அதிலே ஒரு அடியான் அமல் செய்தால் அந்த மாதத்திலே அவன் அமல் செய்ததின் காரணமாக அவன் செய்த அமலுக்கு பல 100 நன்மைகளை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அந்த 12 மாதங்களிலும் சில மாதங்களை அவன் தெரிவு செய்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த தெரிவு செய்யப்பட்ட சிறப்பாக்கப்பட்ட அந்த மாதத்திலே ஒரு மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹிஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடியது 12 மாதங்களிலே சிறப்பாக்கப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அல்லாஹ் எம்மை நுழைய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எட்டிவிட்டோம். அதனுடைய ஆரம்ப பகுதியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களை பற்றி ஏராளமான ஹதீஸுகள், ஏராளமான நபிமொழிகள் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த 10 நாட்கள் என்பது மிகவும் விசேஷமான, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அந்த 10 இரவுகளின் மீதும் சத்தியம் பண்ணி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த 10 நாட்களும் மிகவும் விசேஷமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆன்ல கூறக்கூடிய நேரத்தில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர், வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் 10 இரவுகளை குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறான். அங்கே அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தஃப்ஸீர் எழுதக்கூடிய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அந்த 10 நாட்கள் என்பது இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் தான். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே வரக்கூடிய ஆரம்ப 10 நாட்கள் அந்த 10 இரவுகளின் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் என்று அந்த தஃப்ஸீருடைய உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த 10 நாளையிலே 10 இரவையிலே சத்தியம் பண்ணி இருப்பானாக இருந்தால் இது மிகவும் கண்ணியமான, மிகவும் பரக்கத் பொருந்திய, மிகவும் நாம் நல்லமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டிய அதாவது நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 10 நாளையிலும் அல்லாஹ் விசேஷமான ஒரு நாளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். 10 நாட்களிலும் ஒரு சிறந்த நாள் பிறை 9, துல்ஹஜ் மாதம் பிறை 9ஆம் நாள் வரக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாள், ஹாஜிகள் எல்லாம் அரபாவுடைய மைதானத்திலே வீற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே கேட்கப்படுகின்ற துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஒரு அடியான் அந்த நாளையிலே நோன்பு பிடிக்க வேண்டும். ஹஜ் செய்யாத ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த அரபாவுடைய நாளையிலே நோன்பு நோட்பதை சுன்னத்தாக ஆக்கி தரப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அரபாவுடைய நாளை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களுக்கு பின்னால் அந்த அரபாவுடைய நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அரபாவுடைய நாள் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு சென்ற ஒருவர் அந்த அரபாவிலே தரிக்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜை செய்ததாக கணிக்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு அந்த அரபாவுடைய நாள், அந்த அரபாவுடைய மைதானத்திலே தரிப்பது ஒரு விசேஷமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அரபாவுடைய நாளை முன்னோக்கி இருக்கிறோம். இந்த அரபாவுடைய நாளையிலே நாம் நோன்பு நோற்று அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திகஃபார் செய்து எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரங்களை தேடி அதிகமான துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கு நாம் இப்ப இருந்தே எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நியத்துகளை வைத்துக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு அடுத்ததாக அந்த அரபாவுடைய நாளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய ஹஜ்ஜின் போது சில உபதேசங்களை அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள், சில புத்திமதிகளை சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதாவது ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அதற்கு பின்னால அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பின்னால அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சலவாத்தை ஓதுகிறார்கள். அதற்கு பின்னால் மனிதர்களை பார்த்து அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்மஉ கௌலி யா ஐயுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி, ஏ மனிதர்களே, சஹாபாக்களே, என்னுடைய தோழர்களே, நான் ஒன்றை சொல்ல போகின்றேன், செவி தாழ்த்தி கேளுங்கள், செவி தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள், நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல போகிறேன், அதற்கு செவி சாயுங்கள், அதை சிரமமான முறையிலே கேளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விடயமாக இருக்கும்! சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மீண்டும் ஒருமுறை உங்களை நான் சந்திப்பேனா இல்லையா என்று என்னால் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய வாரத்தை உணர்த்துகிறது. அடுத்த வருடம் ஹஜ் செய்வதற்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னொரு ஹஜ் செய்வதற்குண்டான பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு கிடைக்காது என்ற அந்த வாசகம் அவர்களுடைய அந்த சொல்லிலிருந்து வெளிப்படுகிறது. சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இதற்கு பின்னால் இந்த இடத்திலே நான் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்று எனக்கு சொல்ல தெரியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் ஒரு விடயத்தை சொல்ல போகிறேன், சரியான முறையிலே அதை செவிசாற்றிக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்ல போகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்ன திமாஅகும், உங்களிலே உள்ள ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் இருக்கிறதே, ஒரு முஸ்லிமுடைய உயிர் இருக்கிறதே, வஅம்வாலகும், அந்த முஸ்லிமுடைய பொருள் இருக்கிறதே. கண்ணியமான சகோதரர்களை சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், அந்த முஸ்லிமுக்கு என்று ஒரு மானம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. இப்படிப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு ஹராம், இதிலே கை வைப்பது உங்களுக்கு கூடாது, இதை நீங்கள் செய்யக்கூடாது சென்றால் அதை செய்வீர்களானால் அல்லாஹ்விடத்திலே மிகவும் தண்டனைக்குரிய குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகுவீர்கள், அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்ற கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள், கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா, அரபாவுடைய நாளையிலே நிற்கிறார்கள், அங்கே அரபாவுடைய நாளையிலே தரித்திருக்கிறார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அரபாவுடைய நாள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு சிறப்புள்ளதாக இருக்கிறதோ, சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறதோ, இதனுடைய இந்த சிறப்பை விட, இதனுக்கு இதற்கு அல்லாஹ் கொடுத்த சந்தையை விட, ஷஹ்ரிக்கும் ஹாதா, இதோ இந்த துல்ஹிஜ்ஜா மாதம், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு அல்லாஹ் எந்த சிறப்பை கொடுத்திருக்கிறானோ இந்த சிறப்பை விடவும், நீ பலதிக்கும் ஹாதா, இதோ இந்த மக்கமா நகரம் எந்த அளவுக்கு சிறப்பான பூமியாக இருக்கிறதோ, இதோ இந்த பூமியை விடவும் ஒரு முஸ்லிமுடைய உயிர், அதே போன்று அவனுடைய பொருள், அவனுடைய மானம் இதிலே விளையாடுவது உங்களுக்கு ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே இது பற்றி உண்டான சில விடயங்களை பேசுவது சிறந்தது என்று நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எங்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு மனிதனுடைய உயிர் சர்வ சாதாரணமான ஒரு நிலைமையில் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய உயிர் என்று சொன்னால் அது இந்த காலத்திலே ஒரு பெரிய ஒரு விடயமாக கணிக்கப்படுவது கிடையாது. சொத்துக்காக வேண்டி, பட்டம் பதவிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லிமான சகோதரனை கொலை செய்யவும் தயங்காத உலகமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கேள்விப்பட்டிருக்கிறோம், பல விடயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய சொத்தை, தான் அடுத்த முஸ்லிமுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்த முஸ்லிமுடைய பட்டம் பதவியிலே தான் அமர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த முஸ்லிமை கொலை செய்வதற்கு கூட எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்கும் மறுக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய இரத்தத்திலே கை வைப்பது, அவருடைய உயிரிலே கை வைப்பது உங்களுக்கு ஹராம், எந்த ஒரு அனுமதியும் உங்களுக்கு கிடையாது. யாருக்கும் அடுத்த முஸ்லிமுடைய, அடுத்த மனிதனுடைய உடம்பிலே கை வைக்க முடியாது, அது ஹராம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅம்வாலகும், அடுத்த முஸ்லிமுடைய சொத்து இருக்கிறது, அடுத்த முஸ்லிமுடைய சொத்து செல்வங்கள், பட்டம் பதவிகள், இதை அடைய ஆசைப்படுவது அந்த முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடிய, அந்த மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தான் சூறையாட வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறது, இது ஹராம் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுத்த முஸ்லிமுடைய சொத்தை அபகரித்தவர்களுடைய விடயத்திலே நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நாம் கடன் வாங்குகின்றோம், நாம் கடனாக யாரிடத்தில் இருந்தாவது ஒரு தொகை பணத்தையாவது சரி, வேறு ஏதாவது ஒன்றை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால், அடுத்த முஸ்லிமுடைய பொருள் எங்களிடத்திலே இருக்கிறது, அடுத்த முஸ்லிமுக்கு சொந்தமான பணம், அடுத்த முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடிய பொருள் என்னிடத்திலே இருக்கிறது, இந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த பல விதமான சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள், அங்கே ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஜனாஸாவுக்கு கடன் ஏதும் இருக்கிறதா, இந்த ஜனாஸா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? சொன்னார்கள் சஹாபாக்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாஸா யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டி இல்லை. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று அந்த ஜனாஸாவுக்கு தொழுகை நடாத்துகிறார்கள். அங்கே இன்னமொரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. அப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஜனாதாவுக்கு கடன் இருக்கிறதா? இந்த ஜனாதா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? அடுத்த முஸ்லிமுடைய சொத்து இந்த ஜனாதாவிடத்திலே இருக்கிறதா? சொன்னார்கள் சஹாபாக்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், இவர் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, இவர் கடன் கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஸல்லு அலா ஸாஹிபிகும், உங்களுடைய இந்த தோழருக்கு நீங்களே தொழுகை நடாத்திக் கொள்ளுங்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய இந்த தோழருக்கு, மரணித்த இந்த ஜனாதாவுக்கு நீங்களே தொழுகை நடாத்துங்கள், நான் நடாத்த மாட்டேன். விலகி கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய சொத்து கடன் எடுத்தால் அடுத்த முஸ்லிமுடைய சொத்து என்னிடத்திலே இருக்கிறது, அதை எப்படியாவது நான் கொடுக்க வேண்டும். அதே நிலைமையில் நான் மரணித்தால் நான் அந்த முஸ்லிமுடைய சொத்திலே ஒரு துண்டை பிடித்தவனாகத்தான் கருதப்படுவேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்திலே சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடாத்த வரமாட்டார்கள். அந்த நேரத்திலே கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, இந்த ஜனாசாவுடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த ஜனாசா யாருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அந்த கடனை நான் நிறைவேற்றுகின்றேன், நீங்கள் தொழுகை நடாத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னால் வந்து அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடாத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், கடன் எடுத்தாலும் நாம் கடன் வாங்கினாலும் அடுத்த முஸ்லிமுடைய சொத்தை தான் வாங்கி இருக்கிறோம், ஒரு பகுதியை தான் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் வபாத்தாகிவிட்டால் அடுத்த முஸ்லிமுக்கு நாம் ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டிய நிலைமையிலே மரணிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் அடுத்த முஸ்லிமுடைய பொருளின் மீது ஆசை வைப்பதை தடுத்திருக்கிறது, எச்சரித்திருக்கிறது. இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம், கூட பிறந்த நானா தம்பி சகோதரர்கள் இருவர்களும் ஒரு தாய் பெற்ற மக்கள், ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், ஆனால் ஒருவருடைய பட்டம் பதவியை, ஒருவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு தம்பி தண்டை போடுகிறார். தம்பியுடைய பட்டம் பதவியை, ஆட்சி அதிகாரத்தை தான் தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அண்ணன் அதாவது தண்டை போடுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய பொருள் இருக்கிறது, இது எங்களுக்கு எந்தவித அனுமதியும் கிடையாது அதை தொடுவதற்கு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்ன திமாஅகும் வ அம்வாலகும், உங்களுடைய உயிர் அதே போல உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பொருள், அடுத்த முஸ்லிமுடைய பொருள் உங்களுக்கு ஹராம், அதை கேட்காமல் எடுக்க கூடாது. அது சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதிலே உங்களுக்கு கை வைக்க முடியாது அவருடைய அனுமதி இல்லாமல். கண்ணியமான சகோதரர்களே, இன்று எங்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அடுத்த முஸ்லிமுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறோம், அடுத்த முஸ்லிமுடைய காணியில் ஒரு துண்டை பிடிப்பதற்கு ஆசைப்படுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரிய ஒரு விளைவை நாம் சந்திக்க வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல போகிறேன், செவிதாட்சி கேளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே விளையாடுவது, ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே கை வைப்பது உங்களுக்கு ஹராம், எந்த அனுமதியும் கிடையாது. இன்று அது எங்களுக்கு மத்தியிலே அது ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை போல, காலையில் எழுந்தால் ஒரு முஸ்லிமை பற்றி உண்டான பேச்சு, அவனிடத்திலே உண்டான ஒரு குறையை தேடி சமூக வலைத்தளங்களிலே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று எத்தனை பேர்கள் நாம் பார்த்திருப்போம், அடுத்த முஸ்லிமுடைய குறைகளை எல்லாம், அடுத்த முஸ்லிமுடைய மானங்கள் கீறி கிழிக்கப்படுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளுகிறார்களே. சமூக வலைதளங்களிலே ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்கிறார்களே. கண்ணியமான சகோதரர்களே, ஹராம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மூன்று விடயத்தை குறிப்பாக சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய பொருள், ஒரு முஸ்லிமுடைய மானம். இந்த மானத்திலே கை வைப்பது யாருக்கும் அனுமதி கிடையாது. சில குடும்பங்களை நாம் பார்க்கிறோம், கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்த குடும்பங்கள் இன்று கேவலப்பட்டு நடு ரோட்டுக்கு வரக்கூடிய நிலைமையிலே அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்? அங்கே உள்ள ஒருவர் செய்த அந்த வேலையின் காரணமாக. அந்த குடும்பத்தை பற்றி, கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்த அந்த குடும்பத்தை பற்றி அவர் தவறான முறையிலே இல்லாத பொல்லாத காரியங்களை எல்லாம் மக்களிடத்திலே அவதூறாக சொல்லி அந்த அந்த குடும்பத்துடைய மானத்தை இல்லாமலாக்கி இருக்கிறார். இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே, இன்று பேஸ்புக் எடுத்துக்கொண்டா கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலே முக்காவாசி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அங்க ஒரு முஸ்லிமுடைய குறை, ஒரு முஸ்லிமுடைய குறையை அங்கே வெளிப்படுத்துகிறான் இன்னும் ஒரு முஸ்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? காபத்துல்லாஹ் எப்படி சிறப்பான ஒரு இடமாக இருக்கிறதோ, துல்ஹிஜ்ஜா மாதம் எப்படி அல்லாஹ்வால் சிறப்பாக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறதோ, அதே போல மக்கமா நகரம் எப்படி சிறப்பாக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறதோ, இவைகளை விட ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே கை வைப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய மானத்திலே, அடுத்த முஸ்லிமுடைய உயிரிலே, அடுத்த முஸ்லிமுடைய பொருளிலே கை வைப்பது ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அந்த அரபாவுடைய நாளையிலே தெளிவுபடுத்துகிறார்கள். அரபாவுடைய நாளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட சில விடயங்களை தான் இந்த நேரத்திலே உங்களுக்கு முன்னால் சொன்னேன் கண்ணியமானவர்களே. எனவே இதற்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்குமாக இருந்தால், நடந்திருக்குமாக இருந்தால், அதை நிச்சயமாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே நாம் கை வைத்திருந்தால், ஒரு முஸ்லிமுடைய மானம் எங்களால் போக்கப்பட்டிருந்தால், முதலாவதாக அந்த முஸ்லிமிடத்திலே சென்று, அந்த மனிதனிடத்திலே சென்று, முதலாவதாக அவனிடத்திலே நாம் அந்த விஷயத்தை முன்வைத்து அவர் மன்னிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் கையெழுந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திகஃபார் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய குறை இருக்கிறதே, ஒரு முஸ்லிமுடைய குறையை தேடுறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம். ஒரு முஸ்லிமுடைய குறை, ஒரு மனிதனுடைய குறை இருக்குது, இதை நீங்க துருவி துருவி ஆராய போகமானாம், இது உங்களுக்கு கூடாது, இதை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவனுக்கென்று ஒரு மானம், அவனுக்கென்று ஒரு மரியாதை, சமூகத்திலே குடும்பத்திலே அவனுக்கென்று ஒரு கௌரவம் இருந்து கொண்டிருக்கிறது. அது எங்களால் போக்கப்படுமாக இருந்தால் அதற்குரிய தண்டனையை நாம் அனைவர்களும் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அந்த அரபாவுடைய நாளையிலே சொன்னார்கள், லா ஃபத்ல லி அரபியின் அலா அஜமி, ஒரு அஜமியைக்கான அரபிக்கு எந்தவித சிறப்பும் கிடையாது. வலா லி அஜமியின் அலா அரபி, ஒரு அரபியைக்கான ஒரு அஜமிக்கு எந்த விதமான ஒரு சிறப்பும் கிடையாது. வலா லி அபியல் அலா அஸ்வத, ஒரு கருப்பரை விட ஒரு வெள்ளை மனிதனுக்கு எந்தவித சிறப்பும் கிடையாது. அதே போல ஒரு வெள்ளையான மனிதனை விட ஒரு கருப்பான மனிதனுக்கு எந்தவித சிறப்பும் கிடையாது. இல்லாவின் தக்குவா, தக்குவாவை கொண்டே ஒளிய. எந்த மனிதனிடத்திலே தக்குவா இருக்குமோ அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, கட்டையானவனாக இருந்தாலும் சரி, சமூகத்திலே மதிக்கப்படாத கௌரவம் குறைந்த ஒருவனாக இருந்தாலும் சரி, அவன்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகச் சிறந்த ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலே இறையச்சம் தக்குவா இருக்குமோ அவன் தான் அல்லாவிடத்திலே மிகவும் மதிப்புக்குரியவன், மேன்மைக்குரியவன். அடுத்தவர்கள் பட்டம் பதவியாக இருக்கலாம், பட்டம் பதவியிலே உயர் அந்தத்திலே இருக்கலாம், நல்ல அழகான தோற்றமுடையவராக இருக்கலாம். அவருக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது, அவரிடத்திலே தக்குவா இல்லை என்று சொன்னாள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அரபாவுடைய நாளையிலே சொன்னார்கள், அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜாவுல இந்த செய்தி வருகிறது, கண்ணியமான சகோதரர்களே, ரஆய்து நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு பில் கஅபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், மனம் என்ன, உன்னுடைய கண்ணியம் என்ன, கௌரவம் என்ன, உன்னுடைய மேன்மை என்ன, உன்னுடைய சிறப்பு என்ன, கஅபாவை பார்த்து சொன்னார்கள். கஅபாவே உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய மேன்மை தான் என்ன சொல்லிவிட்டு சொன்னார்கள். சொன்னார்கள், நீ காபாவை பார்த்து சொன்னார்கள், நீ எப்படி சிறப்பாக இருக்கிறாயோ, நீ எப்படி கண்ணியம் பொருந்தியதாக இருக்கிறாயோ, மக்களுக்கு முன்னால் நீ எப்படி மதிக்கப்படுகிறாயோ, இந்த மதிப்பை கௌரவத்தை அந்தத்தை விட ஒரு முஸ்லிமுடைய கௌரவம் அல்லாஹ்விடத்திலே, ஒரு முஸ்லிமுடைய மரியாதை மானம் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விசேஷமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகள் இருந்தால் நிச்சயமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இப்படியான ஒரு தவறு எங்களால் நிகழுமாக இருந்தால் கேட்டுவிட்டு அமல் செய்யாத கூட்டத்திலே சேர்ந்து விடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை நான் முன்வைக்கின்றேன். பெருநாளுடைய நாளை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். புனிதம் நிறைந்த ஒரு ஹஜ்ஜுடைய பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொதுவாக எல்லோரும் ஆடைகளை வாங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆடை அணிகலன்களை வாங்கிக் கொண்டிருக்கிறோம். பெருநாளை நல்ல முறையில் கொண்டாட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, தப்புகள் தவறுகள் ஏதும் கிடையாது. தாராளமாக உடுப்பு வாங்கிக் கொள்ளலாம், தாராளமாக ஆடை அணிந்து கொள்ளலாம், ஆனால் இஸ்லாம் வரையறுத்த ஆடைகளை நாம் அணிய வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆடை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாம் சொல்லக்கூடிய தப்புகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வாலிபர்களுடைய அந்த ஆடைகள், வாலிபர்களுடைய ஆடைகள் சுஜூதுடைய நிலைமையிலே, அவர்களுடைய ஔரத்துகள் எல்லாம் தெரிவிடக்கூடிய நிலைமையிலே அவர்கள் அவர்களுடைய ஆடைகளை அமைத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அங்கே தொழுவதற்கு அங்கே அந்த முஸ்லீம், அந்த மூமின், அந்த வாலிபன் தொழுகின்றானா என்று கேட்டால் வெளிப்படையிலே அவன் தொழுகின்றான். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த தொழுகை என்னவாக இருக்குமோ சொல்ல தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆடை வாங்குவது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட ஆடைகளாக வாங்கிக் கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் ஆடையே இல்லாமல் பழைய ஒரு ஆடையை உடுத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாமிய வரையறைக்கு அப்பாற்பட்ட எந்த ஆடைகளையும் அனுமதிக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், தின்பானி மின் அஹ்லின் நார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், இவர்கள் நரகமே நரகம்தான், இவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம்தான். இரண்டு சாரார்கள், இரண்டு கூட்டத்தினர்கள். ஒன்று சொன்னார்கள், கௌமும் மஅஹும் சியாதுன் கஅஜ்னாபில் பக்கர், ஒரு கூட்டம், ஆண்கள் கூட்டம், அவர்களுடைய கையிலே ஒரு சாட்டை இருக்கும், மாட்டுடைய வாளை போல ஒரு சாட்டை இருக்கும், அதை கொண்டு மனிதர்களை அடித்து அடாவடித்தனங்கள் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரங்களை வைத்து மக்களை நசுக்கிக் கொண்டிருப்பார்கள், மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்குவார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் ஆட்சியாளர்கள், மக்களை கஷ்டப்படுத்துகின்ற ஆட்சியாளர்கள், இவர்கள் நரகவாதிகள். சொல்லிவிட்டு இன்னும் ஒரு கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். வனிசா, பெண்கள், ஒரு பெண்கள் கூட்டம், காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்த நிர்வாணிகள், முமீலாத்துன் மாயிலாத், அவர்கள் இறுக்கமான கட்டையான ஆடைகளை அணிந்து கொண்டு என்ன செய்வார்கள் தெரியுமா? முமீலாத்துன் மாயிலாத், அவர்கள் பிற ஆண்களை தன்னின் பக்கம் சாய வைத்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் பிறரின் பக்கம் சாய்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் எங்களுடைய முஸ்லிமான பெண்மணிகள், அவர்களுடைய ஆடை அலங்காரங்களை நாம் பார்த்தால், இவர் ஒரு கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமா என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யார் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொள்வார்களோ, கண்ணியமான சகோதரர்களே, பெண் மக்களிடத்திலே எத்தி வையுங்கள், மனைவிமார்கள் பிள்ளைகளிடத்திலே எத்தி வையுங்கள், யார் இறுக்கமான கட்டையான மெல்லிய ஆடைகளை அணிந்து கொள்வார்களோ, இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா யதுகுல்னல் ஜன்னத வலா யஜிதுன ரீஹா, அவர்கள் சுவர்க்கம் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒவ்வொருவர்களும் யோசித்து பாருங்கள், தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவியுடைய ஆடை, தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுடைய ஆடை எப்படி இருக்கிறது? இஸ்லாமிய வரையறையை பேணி அவர்கள் ஆடை அணிகின்றார்களா? அதற்கு மாற்றமான முறையிலே ஆடை உடுக்கிறார்களா? கண்ணியமான சகோதரர்களே, மாற்றமாக உடுப்பார்களாக இருந்தால் அந்த குடும்ப தலைவன் பிள்ளை உடுத்தால் வாப்பா நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும், மனைவி உடுத்தால் கணவன் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். ஏன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஆண் அவன் தப்பு செய்கிறான், பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறான், அதிகாரம் இருக்கிறது, குடும்பத்தை அடக்கக்கூடிய சக்தி அந்த ஆணிடத்திலே இருக்கிறது, அவன் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு முன்வைக்கவில்லை, அவர்கள் விரும்பிய பிரகாரம் நடப்பதற்கு விட்டிருக்கிறான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் மெய்ப்பாளர்கள், பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள், உங்களுக்கு கீழால் உள்ளவர்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனையும் சொல்லுகின்றார், உங்களையும் அந்த நரகத்தில் இருந்து பாதுகாத்து உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இறுக்கமான ஆடை அணிபவர்களாக இருந்தால், வீட்டிலே உள்ளவர்கள் இறுக்கமான ஆடை அணியக்கூடியவர்களாக இருந்தால், மெல்லிய ஆடை அணியக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இது நிர்வாணத்துடைய மறுபொருள். மெல்லிய ஆடை, இறுக்கமான ஆடை, கட்டையான ஆடை, இவைகள் எல்லாம் நிர்வாணம் என்று சொன்னால் அது தப்பாகாது. கண்ணியமான சகோதரர்களே, இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இப்படியான ஆடைகளை உடுப்பதற்கு எந்தவித அனுமதியும் கிடையாது. யாரும் இப்படிப்பட்ட ஆடைகளை வாங்கி கொடுக்காதீர்கள். அதற்கு மாற்றமாக இஸ்லாம் வரையறுத்த ஆடைகளாக இருந்தால் எவ்வளவு செலவழித்தாலும் பரவாயில்லை, அதை வாங்கி கொடுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே பெருநாளுடைய நாளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த விடயங்களிலே நாம் கவனம் செலுத்துவோம். அதற்கு பின்னால் பெருநாளுடைய நாளையிலே உலகையாவுடைய அமல் மிகவும் சிறந்த ஒரு அமல், பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் மிகவும் சிறந்த ஒரு அமல் உலகையாவுடைய அமல். உலகையா கொடுக்க நியத்து வைத்திருக்க கூடியவர்கள், இன்னும் யாரெல்லாம் நியத்து வைக்காமல் வசதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உலகையாவை நிறைவேற்றுவேன், அந்த சுன்னத்தான அந்த மேலான சுன்னத்தை நான் நிறைவேற்றுவேன், அந்த உலகையாவை நான் கொடுப்பேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த கூலிகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு காரணமாக, சிறந்த ஒரு நாட்களாக, சிறந்த ஒரு நாளாக, சிறந்த ஒரு பூமி அதாவது இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எல்லாம் அந்த உலகையாவுடைய அமல்களை நிறைவேற்ற வேண்டி அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.
எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. நாங்கள் செய்த தப்புகள், தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், தப்புகள் நடந்திருக்கிறது யா அல்லாஹ், தவறுகள் நடந்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அடுத்த முஸ்லிமுடைய மானத்திலே கை வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ், அடுத்த முஸ்லிமை பற்றி தவறாக பேசி இருக்கிறோம் யா அல்லாஹ், அடுத்த முஸ்லிமுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மன்னித்து விடு ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் மன்னித்து நீ அதை அனைத்தையும் நன்மைகளாக, அந்த பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி தந்துவிடியா அல்லா. யா அல்லா, வருகின்ற பெருநாளை நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துவிடியா அல்லா. யா அல்லா, அந்த அரபாவுடைய நாளையிலே பல லட்சோ பலட்ச நரகவாதிகளுக்கு நீ விடுதலை கொடுக்கிறாயா அல்லா. அந்த விடுதலை கொடுத்த கூட்டத்திலே நம் அத்தனை பேர்களையும் சேர்த்தல் புரிவாயாக. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. அவர்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வாயாக. நம் அத்தனை பேர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். الحمد لله رب العالمين.